லௌடேட்டூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
நேயர்களே, இன்றைய நம் ஒலிபரப்பில் இடம்பெற உள்ளன இனியது இயற்கை, நாடக மேடை மற்றும் செய்திகள். இனியது இயற்கை, நிலத்தடி நீரின் முக்கியத்துவம். உலகில் அதிகமாக நிலத்தடி நீரை பயன்படுத்தும் நாடாக இந்தியா முதலிடத்தில் உள்ளது. தன் தேவைக்கு 85 விழுக்காடு நிலத்தடி நீரைத்தான் பயன்படுத்துகின்றது இந்தியா. ஆனால் அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து நிலத்தடி நீரை இந்திய மக்கள் பராமரிப்பதில்லை என்பதுதான் கசப்பான உண்மை. மக்கள் தொகை பெருக்கத்தால் நீரின் தேவை நாளுக்கு நாள் பெருகிக்கொண்டே செல்வதால், நிலத்தடி நீரினை பெருமளவில் நாம் உறிஞ்சி எடுத்து வருவதால், கடல் நீர் புகுந்து நல்ல நீரை உபயோகிக்க இயலாத வண்ணம் செய்யும் அபாயம் தொடர்கின்றது. இந்தியாவில் 70 விழுக்காடு சுத்தமான தண்ணீர் அசுத்தமாகியிருக்கின்றது. 60 கோடி மக்கள் தண்ணீர் தட்டுப்பாடு குறித்து அச்சம் தரும் அழுத்தத்தில் இருக்கின்றார்கள் என தெரிவித்திருக்கின்றது நிதி ஆயோக்கின் அறிக்கை ஒன்று. மழைநீரை சேகரித்தலே நிலத்தடி நீர் ஆதாரத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்க உதவும் வழிமுறையாகும். நிலத்தடி நீர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உண்மையை சிறு வயதிலேயே நமக்கு புரியும் மொழியில் கற்பிப்பதால், அது மனதில் ஆழ பதிந்து இயல்பு வாழ்க்கையில் செயல்படுவதற்கு தூண்டுகின்றது என்று கூறுகின்றனர் மனிதநல விரும்பிகள். வருங்காலத்தில் குடிக்க நீரின்றி மக்கள் தவித்து மாளும் நிலை ஏற்பட வாய்ப்புண்டு என்ற பதத்தை கேட்கும்போது, அதற்கு நாமும் ஒரு வகையில் காரணமாகி விடுவோமோ என்ற அச்சம்தான் மேலோங்கி நிற்கின்றது.
திருச்சி மறை மாவட்ட காவிரி கலை தொடர்பகம் வழங்கும் உள்ளத்தில் நல்ல உள்ளம் நாடகம்.
ஏ கமலா, என் கண்ணாடி எங்கடி?
என்ன கேட்டா எனக்கு என்னங்க தெரியும்?
ஏண்டி கண்ணாடி போடலனா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு உனக்கு தெரியும்ல?
இங்க பாருங்க, பேசாம நீங்க இன்னொரு கண்ணாடி வாங்கிக்கங்க.
எதுக்கு?
காணாம போன கண்ணாடிய தேடி பாக்கறதுக்கு.
தாயே, நானே தேடிக்கிறேன், நீ உன் வேலைய பாரு.
மணி, டேய் மணி.
என்னங்கம்மா?
இங்க வாப்பா. ஆமா, நீ எத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்க?
3ஆம் கிளாஸ் தேறிட்டேமா. 4ஆம் கிளாஸ் சேரத்துக்குள்ள என்ன எங்க அப்பா இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. ஆனா எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசைமா.
கவலைப்படாதப்பா, நான் உன்னை படிக்க வைக்கிறேன். இங்க பார் மணி, தா இந்த சட்டையை போட்டுக்கப்பா.
அம்மா, இது சின்னையா சட்டை.
அதனால என்ன, நீ பயப்படாம போட்டுக்க.
பெரியய்யா பாத்தாருனா?
அட, அவரை நான் பாத்துக்கிறேங்கன்னு. முதல்ல நீ இதை போட்டுக்க. அடடா, இந்த சட்டை உனக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா. இந்தா இந்த பாலாவோட பாட புத்தகம் எல்லாம் இதுல இருக்கு, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படி. உன்னை படிக்க வைக்க நானாச்சு.
மணி, மணி படிக்கிறியா கண்ணு பாலா? படி படி. அடியே கமலா, அந்த மணிப்பைய எங்க?
மணி மாட்டை குளிப்பாட்டிட்டு இருக்கான். ஏன், உங்களையும் குளிப்பாட்டி விடணுமா?
அதுக்குதான் நீ இருக்கியே. நான் எதுக்கு சொல்றேன்னா, அவன ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க விடாத, ஏதாவது வேலை குடுத்துக்கிட்டே இரு.
ஏங்க, உங்க மனசுல கொஞ்சம் கூட இரக்கமே இல்லையா? நம்ம மகன் வயசுதானே இருக்கும் அவனுக்கும். நம்ம வீட்டுல வேலை செய்ய வந்துட்டாங்கிறதுக்காக அவனை இப்படி அக்கசக்கி பிழியணும்?
சும்மா இல்லடி, அவங்க அப்பங்கிட்ட 1000 ரூபாய் முன்பணம் கொடுத்திருக்கேன். சோறு போட்டு மாசம் 100 ரூபாய் சம்பளம். இந்த காலத்துல எவண்டி வருவான் 100 ரூபாய்க்கு வேலை செய்ய?
ஆனாலும் இப்படி படிக்கிற பிள்ளைய வேலைக்கு வச்சுக்கிட்டு பாடா படுத்தது கொஞ்சம் கூட நியாயம் இல்லைங்க.
பெரிய நியாயத்தை கண்டவ இவ போடி இவள. சரி சரி, நான் வெளியில போயிட்டு வர்றேன். அந்த பையல நல்ல வேலை வாங்கு.
டே மணி, அப்பா வர நேரமாகும்டா, வாடா கொஞ்ச நேரம் விளையாடலாம்.
வேண்டாம் சின்னையா, வேலை நிறைய கிடக்குது.
மணி, கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அப்புறம் வேலை செய்யடா. போடா போ, பாலாவுக்கு இன்னைக்கு லீவு, அவனுக்கும் பொழுது போகணும்ல.
சரிம்மா, கொஞ்ச நேரம் தான் விளையாடுவேன்.
என்னடா இது, நமக்கு ஒரு பையன் தானே, எப்படி ரெண்டானா? ஏதாவது தேவதை வந்து ஒரு பையல ரெண்டாக்கி விட்டுருச்சா? ஏய் திருட்டு பையல நீயா?
விளையாடுவாடான்னு கூப்பிட்டான் நாம சம்பளம் குடுக்கறோம்ல, நாம சொல்ற வேலையை செய்யறதுதானே அவன் வேலை.
விளையாட்டுக்கும் வேலைக்கும் வித்தியாசம் இல்லையா? டேய் போடா, போய் வேலைய பாரு, போடா. தம்பி பாலா, வேலைக்கார பசங்களை கொஞ்சம் எட்டத்திலேயே வச்சுக்கணும். கிட்ட நெருங்கி பழக்கமா வச்சுக்கிட்டா அவ்வளவுதான், நம்ம தலைமையிலேயே ஏறி உட்கார்ந்துருவானுங்க.
உங்க தலையில என்ன சோபாவா போட்டு வச்சிருக்கு ஏறி உட்கார்றதுக்கு?
அம்மா, அம்மா.
யாரு, யார் அது? நீங்க யார பாக்கணும்?
ஐயா இல்லீங்களா?
இல்லையே, வெளிய போயிருக்காரு, வர நேரம் ஆகும். நீங்க யாருன்னு?
நான் வந்து உங்க வீட்டுல வேலை பாக்குறானே மணி, அவனோட அப்பா ராஜு.
ஓ, நீங்க தானா அது? மணி கடைக்கு போயிருக்கான், இப்ப வந்துடுவான், இருந்து பாத்துட்டு போங்க.
நான் அவனை பார்க்க வரலைங்கம்மா, ஒரு அவசரம், ஒரு பெரிய காரியம் நடந்து போச்சு.
என்னது பெரிய காரியமா? எங்க, யாரு?
எங்க அப்பா தான்மா, வெளியூர்ல இருக்கிறாரு, இப்ப செத்து போயிட்டாரு. நான் போகணும், ஒரு 200 ரூபா பணம் வேணுமா?
அடடா, ஆமா, மணியும் கூட்டிட்டு தானே போகணும், அப்புறம் அவனை பார்க்க வரலங்கிறீங்க?
அவன் எதுக்குமா, சின்ன பையன், நான் மட்டும் போயிட்டு வரலான்னு பாக்குறேன்.
என்னது, பேரன் இல்லாம தாத்தாவோட காரியமா? ஆச்சரியமா இருக்கே. ஆமா, உங்களுக்கு தகவல் எப்பங்க வந்தது?
இப்பதாமா, இப்பதான், ஒரு மணி நேரத்துக்கு முன்ன.
தந்தி ஏதாவது வந்துச்சுங்களா?
ஆமாமா, இல்லம்மா, ஆள் வந்து சொல்லிச்சது, சொல்லிட்டு உடனே போயிட்டாங்க.
இவர் பேசுறதெல்லாம் முன்னுக்கு பின் முரணால இருக்கு, நம்புற மாதிரி இல்ல. பெத்த அப்பான்னு வேற சொல்றீங்க, ஐயா இல்லாட்டி என்ன, பரவாயில்ல, நானே உங்களுக்கு பணம் தரேன். நீங்க என்ன பண்றீங்க, வீட்டுக்கு பின்னாடி கொள்ள பக்கம் போய் அந்த மாடுகளுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி காட்டிட்டு வந்துட்டீங்கன்னா நான் பணத்தை எடுத்து
வச்சிடறேன். சரிங்கம்மா, சரிங்க.
அம்மா, அம்மா.
மணி வாப்பா, கடைக்கு போயிட்டு வந்துட்டியா?
வந்துட்டேம்மா.
மணி, உனக்கு ஒரு துக்கமான செய்திப்பா, உங்க தாத்தா இறந்து போயிட்டாங்களாம்.
எந்த தாத்தாம்மா?
உங்க அப்பாவை பெத்தவர் தாண்டா?
அவர் செத்து எத்தனையோ வருஷமாச்சு.
என்னது,
இப்பதான் செத்தாருன்னு உங்களுக்கு யாரு சொன்னது?
உங்க அப்பா தான் சொன்னாரு. அப்பவே நான் சந்தேகப்பட்டேன் மணி. மணி, நான் கூப்பிடுற வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே இரு, வெளியில வராத, என்ன?
சரிங்கம்மா.
அம்மா, நீங்க சொன்ன வேலைய முடிச்சிட்டேன், பணத்தை கொடுத்தீங்கன்னா நேரத்தோட அங்க போய் அப்பாவோட காரியத்தை பாப்பேன்.
பணம் தானே, தரேன்ப்பா, தரேன். மணி, மணி,
அவனை எதுக்குங்க கூப்பிடுறீங்க?
இதோ வரேன்மா. ஏன்பா, நீங்க தண்ணி அடிக்கிறதுக்கு தானே எப்பவோ செத்து போன தாத்தாவை திரும்ப திரும்ப சாகடிக்கிறீங்க?
நீ என்னமா மணி, தாத்தா செத்து
ஏங்க, நீங்களா போறீங்களா இல்ல போலீஸ கூப்பிடட்டுமா?
என்னமா மிரட்டுறீங்களா, என் மகனை அனுப்பு, இப்பவே போயிடுறேன்.
1000 ரூபாய் கொண்டு வந்து வச்சுட்டு உன் மகனை கூட்டிட்டு போ.
கொஞ்சமாவது
மனசாட்சி இருக்கா? சின்னோண்டு பையன், அவ்வளவு உயரத்துல இருந்து பாத்திரத்தை எடுக்க சொல்லிருக்கீங்களே, ஏன்? நம்ம பாலாவா இருந்தா இந்த மாதிரி ஏறி எடுக்க சொல்லுவீங்களா?
அவன் எதுக்குடி எடுக்கணும், வேலை செய்யறதுக்கு தான் சம்பளம் கொடுத்து ஆள் வச்சிருக்கோம்ல.
சம்பளம் தாங்க குடுக்கறீங்க, அவனை ஒண்ணும் விலை கொடுத்து வாங்கல, அவ ஒண்ணும் உங்க கொத்தடிமை இல்ல. ஆமா.
என்னடா மணி, விழுந்துட்டியா, பலமா அடிபட்டுச்சா?
இல்ல சின்னையா, லேசான அடிதான்.
டேய், என்ன சின்னையான்னு கூப்பிடாத, என்னமோ மாதிரி இருக்கு. பாலானே கூப்பிடு.
9 மாசம் கூப்பிட்டுட்டான், இன்னும் 1 மாசம் தானே, அதுக்கப்புறம் பாலானே கூப்பிடுவான்.
என்னடி புதிர் போடுற, 1 மாசத்துக்கு அப்புறம் அவன் பணக்காரன் ஆயிடுவானா?
பணக்காரன் ஆக மாட்டான், படிக்க போறான்.
இவங்க அப்ப இவனை படிக்க வைக்க போறானா?
அவன் எங்க இவனை படிக்க வைக்க போறான், நான் தான்.
இவனை படிக்க வைக்க உங்க அப்பா வீட்டுல இருந்து பணம் வாங்கிட்டு வர போறியா?
எதுக்கு எதுக்கு பணம் வாங்கணும்ங்கற? இலவசமா தாய்மொழியிலேயே அழகா பாடம் சொல்லித்தர நம்ம பள்ளிக்கூடத்துலதான் இவனை சேர்க்க போறேன்.
உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, இவ்வளவு பெரிய பையனை கொண்டு போய் 1வது வகுப்புல சேர்ப்பிய?
அவசியமே இல்லங்க, அவனை 5வது கிளாஸ்லயே சேர்த்துடலாம்.
அது எப்படி?
ஆமாப்பா, இவன் ஏற்கனவே 3வது வகுப்பு படிச்சிருக்கான். வேலை ஒன்னும் இல்லாத சமயத்துல என் கூட சேர்ந்து படிச்சு இப்ப 4வது வகுப்பு பாடம் முழுசும் படிச்சுட்டான். அடுத்த வருஷம் இவனை 5வது வகுப்புலயே சேர்த்துடலாம்ப்பா.
எந்த பள்ளிக்கூடத்துல சேர்த்துக்குவாங்க?
அதுக்கெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டேங்க.
அப்போ நம்ம வீட்டு வேலையெல்லாம் யார் செய்யறது?
இவங்க அப்ப இருக்கானே தின்ன தூங்கி, அவனை கூப்பிட்டு வேலையை செய்ய சொல்லுங்க.
ஐயா,
இந்த அந்த தின்ன தூங்கியே வந்துட்டான். ஐயா வா உள்ள. ஆமா, என்ன விஷயம்?
ஐயா, கொடுத்த முன்பணம் முடிய போகுது, இன்னும் 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா.
இந்த அம்மா வேற திட்டம் வச்சிருக்காங்களாம்.
என்னங்கம்மா?
இங்க பாரு, உன் மகன் இனிமே வீட்டு வேலை செய்ய மாட்டான், அவன் படிக்க போறான்.
என்னங்கம்மா இது அநியாயம்? இவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டா நாங்க சாப்பிடுறது எப்படி?
ஏ, நீ வேலைக்கு போகலாமே, உனக்கு கை காலெல்லாம் நல்லா தானே இருக்கு.
அதெல்லாம் சரிபட்டு வராதுமா, என் பிள்ளைய என்னோட அனுப்பிடுங்க.
இந்த பார் ராஜு, அவன் வந்தா நீ கூட்டிட்டு போ.
வராமலா போயிடுவான். டேய் மணி, புறப்படுற.
நான் உன் கூட வரமாட்டேன்ப்பா, போ.
கேட்டுக்கிட்டியா? நீ கோர்ட்டுக்கே போனாலும் அங்க வந்து இவன் இதையே சொன்னானா, அவன் எங்க இருக்க ஆசைப்படுறானோ அங்கே இருக்கட்டும் அப்படின்னு அனுமதி கொடுத்துடுவாங்க, தெரியுமா?
ஏமா, நான் தெரியாம தான் கேக்குறேன், நான் சம்மதிக்கலன்னா என்ன பண்ணுவீங்க?
போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். 14 வயசுக்குட்பட்ட பிள்ளைங்களை வேலைக்கு அனுப்புறதும் குத்தம், அவங்கள வேலைக்கு வச்சுக்கிறதும் சட்டப்படி குத்தம். 2 பேருக்கும் சிறை தண்டனையும் இருக்கு, அபராதமும் இருக்கு, மறந்துடாத. ஆமா.
என்னம்மா பயமுறுத்துறீங்களா?
நான் ஒண்ணும் பயமுறுத்தலையே, உள்ளதான் சொல்றேன். இதப்பா ராஜு, மனுஷனா பிறந்தா ஒவ்வொருத்தருக்கும் படிப்பு ரொம்ப முக்கியம். நீ தான் தப்பு பண்ணிட்ட, உன் பிள்ளையாவது படிக்கட்டும்ப்பா. படிச்சா அறிவு வளரும், பண்பாடு வளரும், நல்ல வேலை கிடைக்கும். கஷ்டப்பட்டு படிச்சா கலெக்டரா கூட வரலாம்.
கேக்க நல்லாதாமா இருக்கு, ஆனா நடக்கக்கூடிய காரியமா?
ஏன் நடக்காது, ஏன் நடக்காதுங்கிற? உலகத்துல நல்லவங்களுக்கு பஞ்சம் வந்துடல. நல்லா படிக்கிற பிள்ளைங்களை எவ்வளவு வேணாலும் படிக்க வைக்க நிறைய பேர் இருக்காங்க. இத பாரு, உன் சம்சாரம் வீட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சு உன் பையனையும் வேலைக்கு அனுப்புறேங்கிற, ஆனா நீ ஆம்பளை வீட்டிலேயே உட்கார்ந்து சாப்பிடுற, உனக்கு இது கேவலமா படல?
போய போய் வேலையை தேடியா, இல்லனா நாளைக்கு வா, நான் உன்னை எங்கேயாவது வேலையில சேர்த்து விடுறேன். முதல்ல நீ குடிக்கிறத நிறுத்து.
சரிங்கம்மா.
அம்மா, உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலம்மா.
என்னடா மணி, பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசுற?
கமலா, நீ சொன்னதெல்லாம் கேட்டப்புறம் எனக்கும் மனசு மாறிடுச்சு. கடவுள் நமக்கு வசதியை கொடுத்திருக்கார், நாமளும் ஒரு பையனை படிக்க வைக்கலாமே. மணி எங்கேயும் போக வேண்டாம், நம்ம வீட்டுல இருந்தே படிக்கட்டும், அவனும் நமக்கு ஒரு பிள்ளையா இருக்கட்டுமே.
இப்பதாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
எனக்கு கூடதாப்பா. டேய் மணி, உனக்கு?
எனக்கு கூட வேண்டா பாலா.
உள்ளத்தில் நல்ல உள்ளம் நாடகம் கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு.
செய்திகள்.
ஜனவரி 21 இவ்வெள்ளி அன்று திருப்பிடத்தில் நடைபெற்ற விசுவாச கோட்பாட்டு திருப்பேராயத்தின் ஆண்டு நிறையமர்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட பிரதிநிதிகளுக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வழங்கிய உரையில் மனித மாண்பு, தெளிந்து தேர்தல் மற்றும் நம்பிக்கை ஆகிய 3 விடயங்களை குறித்த தன் சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டார். முதலாவதாக மனித மாண்பு குறித்து பேசும்போது ஒவ்வொரு மனிதனின் மாண்பை அங்கீகரிப்பதன் வழியாக உலகம் முழுவதும் உள்ள சகோதரத்துவத்திற்கான விருப்பத்திற்கு நாம் அனைவரும் புத்துயிர் அளிக்கலாம் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இரண்டாவது கருத்தாக, தெளிந்து தேர்தல் பற்றி குறிப்பிட்ட திருத்தந்தை, பல்வேறு மாற்றங்களை கண்டுவரும் இவ்வுலகில் கடவுளுக்கு உகந்த செயல்கள் எவை என்பதை சரியான முறையில் தெளிந்து தேர்ந்திட வேண்டிய நிலையில் நாம் இருக்கின்றோம் என்றும், எல்லாவித முறைகேடுகளுக்கும் எதிராக போராடுவதில் திரு அவையானது தெளிந்து தேர்தலின் முக்கியத்துவத்தை உணர்ந்து செயல்பட்டு வருகின்றது என்றும் கூறினார். மூன்றாவது கருத்தாக, நம்பிக்கை குறித்து பேசிய திருத்தந்தை, பொய்யான மற்றும் போலியான முறையில் அல்லாமல் வாழ்வின் உயர்ந்த விழுமியங்களை உள்ளடக்கிய உண்மையான மற்றும் உள்ளதை உள்ளவாறு கூறும் நம்பிக்கை நம்மில் ஊற்றெடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்.
ஜனவரி 20 வியாழனன்று திருப்பீட செய்தி அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில், 2022 மார்ச் மாதம் 6ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை நடைபெறவிருந்த ஆன்மீக பயிற்சிகளின் ஆண்டு தியானம் கோவிட் 19 தொற்று நோயால் ஏற்படும் தொடர்ச்சியான சுகாதார அவசர நிலை காரணமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் அதற்கு பதிலாக தங்கள் சொந்த ஏற்பாடுகளை செய்து கொள்ளுமாறு ரோமையில் வாழும் கர்தினால்கள், பேராயங்களின் தலைவர்கள் மற்றும் வத்திக்கான் தலைமைப்பீட மேலதிகாரிகள் அனைவருக்கும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளதாகவும் அவருக்கே தெரிவிக்கிறது. அந்த வாரத்தில், அதாவது மார்ச் 9 புதன்கிழமையன்று நடைபெறவிருக்கும் விசுவாசிகளின் புதன் மறைக்கல்வி உரை உட்பட திருத்தந்தையின் அனைத்து நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் திருப்பீட அறிக்கை தெரிவிக்கிறது.
ஜனவரி 19 புதன்கிழமையன்று ஓபன் டோர்ஸ் இன்டர்நேஷனல் அமைப்பு 2022 உலக கண்காணிப்பு பட்டியல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. நெதர்லாந்தை தலைமையகமாக கொண்ட இந்த மதசார்பற்ற அமைப்பு அதன் 2022 உலக கண்காணிப்பு பட்டியலின் அறிக்கையில், கிறிஸ்தவர்கள் தங்கள் நம்பிக்கைக்காக மிக மோசமான துன்புறுத்தலை அனுபவிக்கும் முதல் 50 நாடுகள் குறித்து தரவரிசைப்படுத்தியுள்ளது. அதன்படி 2020 அக்டோபர் 1 முதல் செப்டம்பர் 30 2021 வரையிலான காலகட்டத்தை உள்ளடக்கிய கணக்கெடுப்பில், குறிப்பாக ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளில் துன்புறுத்தல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதையும், கோவிட் 19 தொற்றுநோய் பாகுபாட்டால் அது மேலும் அதிகரித்துள்ளது என்பதையும் எடுத்துக்காட்டுகின்றது. இதுகுறித்து முழுமையாக பகுப்பாய்வு செய்துள்ள மத சுதந்திரத்திற்கான சர்வதேச நிறுவனம், 360 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் கடந்த ஆண்டு தங்கள் நாட்டில் துன்புறுத்தல் மற்றும் பாகுபாடுகளை அனுபவித்தனர் என்று எடுத்துக்காட்டுகின்றது.
நாங்கள் பயமுறுத்தப்படுகிறோம், பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றும், மதமாற்றம் செய்கிறோம் என்றும் பொய்க்குற்றம் சாட்டப்படுகிறோம் என்று ஜாபுவா மறை மாவட்ட அருள்பணியாளர் ராகிஷா ஜனவரி 20 வியாழனன்று யூகா செய்திக்கு தெரிவித்தார். பல்வேறு கிறிஸ்தவ குழுக்களைச் சேர்ந்த தலைவர்கள், இந்திய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் மற்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என் வி ரமணா உள்ளிட்டோருக்கு அனுப்பியுள்ள தீர்மானத்தில் தங்களின் மத உரிமைகளில் தலையிடுவதாக விஸ்வ ஹிந்து பரிஷத் மற்றும் அதன் இளைஞர் அணியான பஜ்ரங் தல் போன்ற இந்து சார்பு அமைப்புகள் மீது குற்றம் சாட்டியுள்ளனர் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்து சார்பு தேசியவாத குழுக்கள், அருள்பணியாளர்கள் மற்றும் போதகர்கள் மீது மதமாற்றம் தொடர்பான பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர் என்றும், கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தவறான சமூக ஊடக பிரச்சாரங்களை மேற்கொள்வதுடன் காவல்துறையில் கிறிஸ்தவர்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை பதிவு செய்கிறார்கள் என்று அந்த தீர்மானத்தில் குறிப்பிட்டுள்ளதாகவும் யூகா செய்தி தெரிவிக்கின்றது.
ஜனவரி 20 வியாழனன்று லைபீரியாவின் தலைநகர் மொன்ரோவியாவில் கிறிஸ்துவ வழிபாட்டு கூட்டம் ஒன்றில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள் உட்பட 29 பேர் பலியாகியுள்ளதாகவும், இதன் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இறப்பு எண்ணிக்கை தற்காலிகமானது என்றும், பலர் இன்னும் ஆபத்தான நிலையில் இருப்பதால் இறந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்றும் காவல்துறை செய்தி தொடர்பாளர் மோசஸ் கார்ட்டர் அவர்கள் AFP செய்தி அமைப்பிடம் தெரிவித்துள்ளார். லைபீரியாவில் சிலுவை போர் என அழைக்கப்படும் மொன்ரோவியாவின் உழைக்கும் வர்க்கத்தினர் வாழும் புறநகர் பகுதியான நியூ க்ரூ நகரில் உள்ள கால்பந்து மைதானத்தில் நடைபெற்ற ஒரு கிறிஸ்தவ வழிபாட்டு கூட்டத்தில் இது நிகழ்ந்ததாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்கள் செய்மடுத்தலுக்கு நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.